திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி மெய்கண்ட தேவநாயனார் அருளிய சிவஞான போதம் சொற்பொழிவு. வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
சிவபெருமான் நமக்கு தந்தை, அவனுடைய செல்வம் அளவில்லாதது. அந்த செல்வத்தை அனுபவித்து அனுபவிப்பதற்கு வேடர்கள் ஓடி அற்ப உலக வாழ்வையே நம்பி அதிலேயே மயங்கி வீணே பறந்து இறந்து போக வேண்டாம் என்று நன்றாக உணர்த்துவது ஐம்போல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம் முதல் குருவுமாய் தவத்தினை உணர்த்துவிட்டு அந்நிய மென்மையும் அறங்கடல் செல்வே என்பது எட்டாம் நூற்றம். அதிலே குருவாக வந்து உண்மையை உணர்த்துதல், உண்மையை உணர்த்து மயங்கி இருக்கிற ஆன்மாவை தெரிய வைத்தல். பொய்யாய செல்வத்தே புக்கெடுத்தேன் ஆறுநூறு மையா திருந்தி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என் அருகிலே அம்பலவா எந்த வந்தன் செய்யார் மலரடிக்கே செல்பூதாய் கோத்தும்பி என்பது திருவாகரம். அதனாலே பொய்ப்பொருளை நம்பி வீணே போகாமல் மெய்ப்பொருளை நம்பி நீங்கள் வாழ்வீர்களாக என்று உணர்த்துவதே இந்த எட்டாம் யூத்தரம். அப்படி அந்த எட்டாம் யூத்தரத்தில் குருவாகி வந்து உணர்த்துகிறான் என்றால் அவன் தன்னை அடைவதற்கான வழியை காட்டுதல், குரு தன்னை அடைவதற்கான வழியை காட்டுதல். அந்த வழிதான் சரியை விரியை யோகம் ஞானம் என்கின்ற நான்கு மார்க்கம். மார்க்கம் என்று சொல்வது வழி என்று சொல்லுவது, தொழில் என்று சொல்லுவது. அதனாலே அப்படி சரியை விரியை யோக நெறிகளிலே நிற்பதற்கு தகுதியாக இருக்கின்ற ஆச்சாரியனிடத்திலே சிவதீட்சையை பெற்று அந்த தீட்சையின் மூலமாக பெற்ற தீட்சைக்கு உண்டான நெறிகளை அனுஷ்டித்து அதன் மூலமாக பயனடைந்தோம். அந்த பயன்தான் சாலோக சாமீப சாகுப சாயுச்சி என்கின்ற நான்கு வகையான பயன்கள். அதிலே சமய தீட்சையை பெற்று சரியையை செய்து, விசேட தீட்சையை பெற்று சரியையும் கிரியையும் செய்து, நிர்வாண தீட்சையை பெற்று சரியையும் கிரியையும் யோகமும் செய்து அதன் மூலமாக ஞானத்தை இந்த மூன்றும் சரியாக செய்தால் ஞானம் தானே உண்டாகும். சரியை கிரியை யோகம் ஒன்றையும் நன்றாக நடித்தால் ஞானம் தானே உண்டாகும். அந்த ஞானமானது பரஞானம் என்று பெயர். நூல்களை கற்பது அவரஞானம், அவரஞானம் தான் கீழான ஞானம். அதற்கு மேலே சிவன் அருளாலே கிடைக்கின்ற தவத்தினாலே கிடைக்கின்ற ஞானத்துக்கு பரஞானம் என்று பெயர். அந்த பரஞானத்தை எப்படி தருவார் என்று கேட்டால் அது ஆச்சாரியன் மூலமாக சமய விசேட நிர்வாண திக்குகளை பெற்று சரிய கிரிய யோக நெறிகளை செய்யும். தொழில் செய்யாதவனுக்கு பொருள் சேராது. உலகியல்லே தொழில் செய்யாதவனுக்கு பொருள் சேராது. அருளியலிலே இந்த சரிய கிரிய முதலான தொழிலை செய்யவில்லை ஆனால் அருள் சேராது. பொருள் சேர்வதற்கு தொழில் செய்ய வேணும், அருள் செய்வதற்கு பொருள் செய்யும். சோம்பேறிக்கு ஒண்ணுமே சேர. சோம்பர் என்பவர் தேம்பி திரிவர். இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் சோம்பலா இருந்தான்னா அவன் பொருளை பெற மாட்டான். அந்த உலகத்தில் வாழ்வதற்கு சோம்பல் பட்டான்னா அவளை பெற மாட்டான். நான் பொருள் செல்வம் அருட்சுமை இரண்டையும் பெற வேணும். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தொழிலை செய்யணும், அந்த உலகத்தில் வாழ்வதற்கும் தொழிலை செய்யணும். அந்த தொழில் தான் சரியை கிரியை யோகம் தான். சரியை என்றால் என்ன, கிரியை என்றால் என்ன, யோகம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன என்பதை பற்றி பலருக்கு தெரியாது. அது சித்தியாரில் விளக்கம் பண்ணுகிறார். அந்த பாடக மாத்திரை இப்பொழுது சொல்லிவிட்டது. சரியை என்பதும் தாசமார்க்கம் என்பதும் ஒன்றே. தாசமார்க்கத்துக்கு சரியைக்கு தாசமார்க்கம் என்று அதை நான்கு வகையாக சொல்லுவது. அதனால சரியையாளன் தாசனாக இருக்கிறான், அடிமையாக. எஜமானனுக்கு அடிமையாக, சிவனுக்கு அடிமையாக இருக்கிறார். அதற்கு மேலே கிரியை செய்கின்றவன் புத்திரனாக இருக்கிறான். யோக நிலையில் இருக்கிறவன் நண்பனாக தோழனாக இருக்கிறார். ஞான நிலையில் இருக்கிறவன் நாயக நாயகி பாவ காதலியாக இருக்கிறார். அது சரியையில் நின்று தாச மார்க்கத்தில் நின்றவர் அப்பர் சுவாமி, புத்திர மார்க்கத்தில் நின்றவர் ஞான சம்பந்தர், சகமார்க்கன் சகமார்க்க தோழன மார்க்கத்தில் இருந்தவர் சுந்தரமு சுவாமி, ஞான மார்க்கத்தில் இருந்தவர் மாணிக்கவாசன். நாயக நாயகி பாவம் அது தாச மார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்று நான்கு. இந்த நான்கு மார்க்கங்களும் சைவத்தரா இப்படி இந்த நான்கு மார்க்கங்களை தெளிவாக சொல்லி அந்த நான்கு மார்க்கங்கள் இருக்கிறவன் எவ்வளவு சொந்தமாயிருக்கிறான், அடிமையாக இருக்கிறான், புத்திரனாக இருக்கிறான், நண்பனாக இருக்கிறான். சிவபெருமான் நண்பனா யாருக்கு? யோக நெறியில் இருக்கிறவனுக்கு. சிவபெருமான் நண்பனா தோழன். அதே சுந்தரமு சுவாமியை தோழனாக கொள்வதற்கு ரொம்ப காலம் காத்துக்கிட்டிருந்தாரா? அவர் மாதிரி ஒரு படிச்ச ஆளு வேணும். அது சிவபெருமான் நம்ம மாதிரி ஒரு படிச்ச ஆளு வேணும். சிநேகத்துக்கு படிச்சவன் சிநேகம் ஒன்று வேணும், பணக்காரன் சிநேகம் வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தாரா? பணக்காரன் சிநேகம் லெதுவாக கிடைச்சி போச்சு. குபேர் பணக்காரன் லெதுவாக கிடைச்சிட்டானா? படித்தவன் ரொம்ப நாளாக கிடைக்கல. அவர் மாதிரி படித்தவன் யார் மாதிரி படித்தவன்? சிவபெருமான் மாதிரி படித்தாலும் கிடைக்கலையா? அது ஒன்பதாம் நூற்றாண்டில் திருநாவலூரில் ஒருத்தர் கிடைச்சார், படித்தவர். அவர் மாதிரி படித்தவங்களா? அது சிவபுராய சுவாமி சொன்னாரு, அறிந்து செல்லும் உடையானாம் அழகப்பதியாம் தோழமை கொண்டு உறழ்ந்த கல்வி உடையானும் ஒருவன் வேண்டும் என இருந்து சுரந்த முனிவர் தொழும் பறவை துணைவான் என தோழமை கொண்டான் சிறந்த அறிவு வடிவமாய் தேடு முதற்கன் பெருமான் என்பது நால்வந்தான் முனிவார். அப்படி தீட்சை பெற்று இந்த சரியகிரியில் திருமண சிவபெருமானுக்கு எவ்வளவு சொந்தக்காரனாகிறான் பாருப்பார். சிவபெருமான் இங்கே நம்ம இங்கே அவரது சொந்தமாக ஆக்குவது இந்த நிற்பார். அதான் எஜமானன் சிவபெருமான் தாசமாக்கிறதுக்கு அடிமே, புத்திரமாக்கும் கிரிய, சிவபெருமான் அப்பா அப்பா கிரியை செய்கிறவன் புள்ள, யோக மார்க்கத்தில் இருக்கிறவன் சிவபெருமானுக்கு தோழம், ஞான மார்க்கத்தில் சிவபெருமானுக்கு காதலிய போல காதலன் காதலி. அதான் மாணிக்கவாசகர், மாணிக்கவாசகர் நாயக நாயகி பாவம், சுந்தரர் சகமார்க்கம் தோழமை, ஞான சம்பந்தர் புத்திரமார்க்கம், அப்பர் சுவாமி அடிமை. ஆக இந்த நான்கு மார்க்கத்துக்கும் சரியை என்று சொன்னால் தாத மார்க்கம் யாற்றில் சங்கரன்றன் கோயில் தலம் அழகிட்டு இலகு நிறு வடுக்கஞ்சாட்டி போதுகளும் கொய்து பூந்தார் மாலை கண்ணி புனிதற்கு பல சமைத்து புகழ்ந்து பாடி தீர்திரு விளக்கிட்டு திரு நந்தன வனமன் செய்து திருவேடங்கண்டால் அடியேன் செய்வது யாது பணியீர் என்று பணிந்து அவர் தம் பணியும் இயற்றுவது இச்சரிய செய்வோர் ஈசனோடு. இதுக்கு சரியைன்னு வேறு, இது நம்முடைய திருமுறைகள்ல இந்த சரியகிரியவங்கெல்லாம் பல பாடல்கள்ல வருது. அதுல ஒரு பாட்டு அப்பர் சுவாமி சரியையில் என்றவர் தொண்டர் அதே திருவாரூர் திருத்தாண்டகத்துல சொல்றாரு, நிலை பெருமாறுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் குக்கு புலர்வதன் அழகிட்டு மெழுக்கும் மட்டு புமாலை முனைந்து ஏத்தி புகழ்ந்து வாடி தலையார கும்பிட்டு பூத்தும் ஆடி சங்கரா செய போற்றி போற்றி என்றும் அலை புணர்கேர் செஞ்சடையும் ஆதி என்றும் அரூரா என்றே அலரானில்லே என்பது இது சரியை தொண்டு. அது அடுத்தால் போல கிரியை, கிரியை கேன் திருமுறைகள் இருக்குது சித்தியால் இருக்கிறதை சொல்லியவே புத்திரமார்க்கம் முதலே, புத்திரமார்க்கம் என்பதுதான் கிரியை. சிவபூஷம் கொண்டது சிவலிங்கம் பெற்று ஆச்சாரியத்தில் சிவலிங்க வாங்கி கடையில் வாங்கி செய்யறதல்ல, தீட்சை பெற்ற ஆச்சாரியிடத்துல அந்த பஞ்சசூத்திர விதிப்படி ஆச்சாரியிடத்துல சிவலிங்கத்தை பெற்று பூஷம் கொண்டது. பல பேர் கடையில் வாங்கி செய்கிறாங்க, அது முறை அல்ல, ஆகம விதிப்படி செய்யப்பட்டதா இருக்கணும் அந்த சிவலிங்கம். அதை சொல்றாரு, புத்திரமார்க்கம் முதலில் புதிய விரை போதும் புகை ஒளி மஞ்சன அமுது முதல் கொண்டாய்ந்து சுத்தி செய்து ஆசனம் மூர்த்தி மூர்த்திமானாம் சோதியையும் பாவித்து ஆவாகித்து சுத்த பத்தியினால் அரிசித்து பரவி போற்றி பரிவனோடு எரியில் ஒரு காரியமும் பண்ணி நிற்கது இக்கிரியையினை இயற்றுவோர்கள் நிர்மலந்து அருகிருப்ப நிலையங்காலே. அப்படி சரிய செய்வோர்கள் சிவலோகத்தில் இருப்பார்கள், கிரியையாகிய சிவபூசையை செய்வர்கள் சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருப்பார்கள். மூன்றாவது யோகமார்க்கம் சகமார்க்கம். சகமார்க்கம் புலனுடிக்கு தடுத்து வழி இரண்டும் சளிப்பற்று முச்சதுரம் முதல் ஆதாரங்கள் அகமார்க்க அறிந்து அவற்றின் அரும்பொருள் உணர்ந்து அங்கு அணைந்து போய் மேலேறி அலர்மதி மண்டலத்தின் உகமார்க்க அமுது உடல முட்ட தேக்கி முழுச்சோதி நினைந்திருத்தல் முதலாக வினைகள் உகமார்க்க அட்டாங்க யோகம் முற்றும் உளத்தல் உழந்தவர் சிவந்தல் உருவத்தை பெறுவர். இதையால இது வந்து மூலாதாரத்தின் மூன்றடுகளை காலாலிருப்பும் கருத்தறிவித்து என்று வரும் விநாயகராக வரலை. அப்படியெல்லாம் அந்த மூலாதாரத்தில் இருக்கிற அக்னி எடுத்து சந்திர மண்டல வரையும் போய் அங்க இருக்கிற அமுதத்தை இழகச் செய்து அதை உண்டு யோகம் செய்வது, இது அகப்பூஷண அகப்பூஷதா யோகமே. அந்த மாதிரி இந்த நூல்ல சொல்ற மாதிரி அப்படியெல்லாம் செய்யறது ஆச்சரியம். அதனால அகப்பூஷம் இருக்குது பாரு, அதை நன்றாக செய்தாலே உங்களுக்கு யோகம் முற்றி விடுகிறது. அகப்பூஷ அந்தரியாக இருக்கு நன்றாக செய்தல். சில வேலைகளிலே நேரம் கிடைக்கும் போது சுவாமியினுடைய திருவுருவத்தை நன்றாக தியானிக்கணும், மகத்திலே நன்றாக சுவாமியை தியானிக்கிறது, குனித்த உருவம் கொவை செவ்வாய் கூமன் ஜெரிப்போம். அதுக்கு தியானத்திலே நடராஜா தியானம் தான் மிக உயர்ந்தது. அதுக்கு தகரவு தேனு தகராகாசம் தேனு வேறு, நடராஜாவையும் சிவகாமியையும் சிதம்பரத்தில் ஆளுகின்ற அந்த மூர்த்தியை தியானிக்கிறது தான் தகரவு தேனு. அதான் பெரிய வித்து வித்தைகள் எவைக்கும் மேலதாய் விளங்கு விமலனார் உமையோடு மஞ்சள் நர்த்தனம் செய்யும் நாடகம் அதனை நலம் பெற மனத்தின் நிலை அத்தல தகர வித்தைய நமக்கு அருளிய பதஞ்சலி முனிவன் வித்தக வியாக்கர பாதனன் முனிவன் மேன்மையை சொல்லி பெரிதே என்பது பதஞ்சலி வியாக்கரவாத மகத்துவம். இந்த உரைய கேட்கின்ற அன்பர்கள் எல்லாம் அவரவர்கள் இருக்கின்ற ஊரிலே சிவாலயத்திலே நடராசாவுக்கு பக்கத்திலே பதஞ்சலி வியாக்கரவாதனை எழுந்தருள பண்ண முடியாத ஒரு முயற்சியை பண்ணுங்கள். அது பதஞ்சலி வியாக்கரவாதனை நீங்க பண்ணினீர்களானால் சிதம்பரம் கோயில புதுசா கட்டி கும்பாபிஷேகம் பண்ண பலன் கிடைக்கும். சிதம்பரம் கோயில அசிவாரத்திலிருந்து புதுசா கட்டி கும்பாபிஷேகம் பண்ணா என்ன பலன் கிடைக்கும்? அந்த பலன் கிடைக்கும். பதஞ்சலி வியாக்கர மாத்திரம் எழுந்தருள பண்ணினா எங்கே நடராசா சன்னதியிலே இருக்கவர்கள் அது பல புலவர்கள் சொல்லாமல் விட்டு விட்டார்கள். அதனால அவர்களை பற்றி தெரியவில்லை. அவர்கள் இல்லை ஆனால் கூத்தே கிடையாது, சிதம்பரமே கிடையாது. அவங்கதான் கூத்தாட வச்சவங்க, சாமியை கூத்தாட வச்சவங்க பதஞ்சலியும் யாக்கரவாதம். அவர்களை மறப்பது பெரும்பாவம், நினைப்பது பெரும் புண்ணியம். அதனால சிதம்பரத்துக்கு போறவங்க அந்த ரெண்டு கோயிலையும் தரிசனம் பண்ணணும். பதஞ்சலி யாக்கரவாதம் பூஜை பண்ண கோயில தரிசனம் பண்ணணும். அவங்கவுங்க இருக்கிற ஊர்ல சிவாலயத்துல பதஞ்சலி வியாக்கரவாதம் 1,00,000 ரூபாய் தான். ரெண்டு மூர்த்தியும் ரோக மூர்த்தி பஞ்சரோக மூர்த்தி 1,00,000 ரூபாய் இரண்டு மூர்த்தியும் எழுந்தொருளை பண்ணி பிரதிஷ்டை பண்ணி நம்ம நடராசா சன்னதியில வைக்கிறவங்க அதான் சிதம்பரம் கோயில புதுசா கட்டி கும்பாபிஷேகம் பண்ண பலன் கிடைக்கும். மறந்துடாதீங்க, கட்டாயமா செய்யுங்க. எங்க ஊர்ல வச்சிருக்கிறேன், எங்க ஊர் குளித்தல கடம்பரூர்ல எழுந்தருளை பண்ணியிருக்கிறேன், கரூர்ல எழுந்தருளை பண்ணியிருக்கிறேன், பசுபதீஸ்வரர் கோயில்ல இன்னும் சில கோயில் எழுந்துறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால புண்ணியங்களிலே மிக பெரும் புண்ணியம். நடராஜாவை சாமியை ஆட வச்சவங்க ரெண்டு பேர், எல்லாரையும் ஆற்றவேன் சிவபெருமான், சாமியவே ஆட வச்சவங்க அந்த ரெண்டு முடிவு. அதனால அந்த மூர்த்தியை எழுந்துருளை பண்ணுங்க. உத்தரமார்க்கம் சகமார்க்கம் சொல்லியாச்சு. சன்மார்க்கம் என்பதுதான் ஞான மார்க்கம் கடைசி. அந்த ஞானம் சன்மார்க்கம் சகா சகலகலை புராண வேறு சாத்திரங்கள் சமயங்கள் தாம்பலவு உணர்ந்து பன்மார்க்க பொருள் பலவும் கீழாக மேலாம் பதிவசுபாதம் விரித்து பரசிவனை காட்டு நன்மார்க்க ஞானத்தின் ஆடி ஞான நியாயமுதன் ஆதிருவன் ஆடாவண்ணம் பின்மார்க்க சிவன் உடனாம் பெற்றி ஞான பெருமையுடையோர் சிவனை பெறுவர்களே. சன்மார்க்கம் என்பது பதி பசுபாச உண்மைகளை சொல்லுகின்ற புராணம் சாஸ்திரம் தோத்திரம் முதலானவர்களை நன்றாக கற்று ஆகமங்களை கற்று ஆச்சாரியத்தன்மையை பெற்று அதன் மூலமாக சீடுகெடுக்கின்ற பதிவு சுபாச உண்மையை உணர்த்துகின்ற ஆற்றலுடையவராகி தான் நன்றாக பூசை யாகம் தியானம் எல்லாம் பண்ணுகின்றவராக இருந்து திறந்தோறும் ஜீவனை தியானம் பண்ணி அப்பருகின்ற சீடுகளுக்கெல்லாம் ஞானத்தை ஊற்றுபவனாக இருப்பான். ராஜா தாயி பிள்ளைக்கு சோறு ஊட்டுவா, ஆச்சாரியன் ஞானத்தை ஊட்டுவா. அந்த மாதிரி இருக்கிற ஆச்சாரியன் தாயி பிள்ளைக்கு சோறு ஊட்டி வளர்க்கிற அவன் தாயி இருந்த அளவுக்கு புள்ள மேல பாசம் இருக்குதோ அது மாதிரி ஆச்சாரியனுக்கு புள்ள மேல பாசம் இருக்கணும். ஆனா புள்ளவர்களுக்கு தாய் மேல பாசம் இருக்கிறது இப்ப இந்த காலத்துல ரொம்ப குறைச்சான். பெத்த மனம் புத்து புள்ள மனம் கல்லுன்னு இருக்குது. ஆனாலும் இந்த இடத்துல ஆச்சாரியன் பிள்ளையின் இடத்திலே தாய் எப்படி பாசம் உடையவளா இருக்கா அது போல ஆச்சாரியன் இருக்கணும். நம்ம இடத்துல தீட்சை பெற்றுக் கொண்டவன் ஞானத்தை பரவணும், ஊனா போகப்படாது இருக்குன்ற என்ன ஆச்சாரியனுக்கு இருக்கணும். சீடன் அது போலவே இருக்கணும். குருநாதன் விட்டு இது பின்னாடி சொல்றாரு. அதனால இப்படி சன்மார்க்கம் என்பது இப்படி பதிப்பு சுபாச உண்மைகளை தெரிந்து வேதாகம புராண சாஸ்திரம் விடையில நன்றாக உணர்ந்து அதன் மூலமாக ஞானத்தை ஊட்டுவனாக இருக்கும். ஞானத்தை ஊட்டுதல், ஞானத்தை ஊட்டுதல், அந்த பாதி தன்மை உடையவன் ஆச்சாரியன் சன்மார்க்கம் என்று சொல்கிறது. ஆகையினால இப்படி எட்டாம் சூத்திரத்துல வந்து குருவாக வந்து உணர்த்தி அந்த உணர்த்திய பிறகு சமய முதலான சீக்கைகளை பெற்று தினந்தோறும் வழிபாடுகளை செய்து அந்த வழிபாடுகள் நன்றாக இந்த மாதிரி செய்ய முதலான நெறிகளை நன்றாக செய்து அதன் மூலமாக ஞானத்தை பெறுதல். அந்த ஞானம் எல்லாம் 7, 8, 9 சாதனவையர், 7, 8, 9 சாதனவையர், 10, 11, 12 பயணியல் அதாவது பிரமாணவையல் இலக்கணவையல் 3 சூத்திரம். முதல் 3 சூத்திரம் பிரமாணவையல், 2வது 3 சூத்திரம் இலக்கணவையல், 3வது 3 சூத்திரம் சாதனவையல், 4வது 3 சூத்திரம் பயணியல். சாதனம், சாதனம் என்று சாதித்தல், இதை செய்து அதனால பயனை பெறுதல், இந்த தொழிலை செய்து அதனாலே பயனை பெறுதல். சாதனம் என்பது அந்த தொழில், சாதிப்பது, சாதிப்பது அதிலேயே நின்று சாதிப்பது. எப்படியும் நாம் வந்து மந்திரி ஆகவனும் எம்எல்ஏ ஆகவனும் அப்படின்னு நின்று சாதிக்கிறாம்பார், அதே போல திருவருளை பெறவேணும் என்று அந்த தொழிலில் நின்று சாதிப்பது, அது சாதனவையல். அந்த சாதனவையல் தான் ஆச்சாரியிடத்திலே தீக்கைகளை பெற்று முறையாக வழிபாடு சிவனுக்கும் சிவனடியாருக்கும் வழிபாடு செய்தல், சிவனுக்கும் சிவனடியாருக்கும் வழிபாடு செய்தலே பெரிய பணி என்கிறார். அது நிம்மல ஞானம்ங்கிறார் சித்தியார்கள். காட்டிலிருந்து புகையிலிருந்து சலத்திலிருந்து நெருப்பிலிருந்து தவம் பண்ணுகிறவனுடைய பயனை விட அதெல்லாம் அற்பமா. இந்த சிவனுக்கும் சிவனடியாருக்கும் இந்த மாதிரி சன்மார்க்கன் இருந்து பணி செய்யறாம்பாரு, அதுதான் பெரிய ஞானம். பணி செய்வது ஞானம்ங்கிறார், பணி செய்வது ஞானம்ங்கிறார். ஆகையினாலே இப்படி சரியகிரிய யோக ஞானங்களை சொல்லி ஒன்பதாம் உத்தரத்திலே ஊனக்கண் பாசம் உணரா பரியை ஞானக்கண்ணினில் சிந்தனாடி புறாத்துணை தேர்த்தன பாசம் உருவ தன்னுடல் அப்பதி விதி இன்னும் அஞ்சிடுத்தேன் என்பது இந்த ஒன்பதாம் உத்தரம். இந்த ஒன்பதாவது உத்தரத்துல பாசத்தை நீக்குதலும், பாச நீக்கமும் சிவப்பேரும், பாச நீக்கமும் சிவப்பேரும். இதுல இவங்க அஜாரணத்துல தீச்சையை பெற்று சரியகிரிய யோக நெறியில் நின்று சிவனுக்கும் ஜெவனடியாருக்கும் வழிபாடு செய்து கொண்டு வந்தான்னா அதுல இருவனை உப்பு மலபரிபாகம் சத்திரிபாகம் எல்லாம் வந்து விடுகிறது. இருவனை உப்பு மலபரிபாகம் சத்திரிபாகம் எல்லாம் வந்து விடுகிறது. முறையாக செய்தல், அப்படி நானற்று செய்தல், அது இங்க வருது இந்த பத்தாம் ஜோதரத்துல வருது. செய்தல் நானற்று செய்தல், அப்படி செய்யும் போது அவனுக்கு சத்திரிபாகம் உண்டாகி ஞானத்தை பெறுவதற்கு தகுதியுடையவனாக ஆகிவிடுகிறான். ஞானத்தை பெறுவதற்கு தகுதி உடையவனாக ஆகிவிடுகிறார். அதை இந்த பத்தாம் ஜோத்தரத்து ஒன்பதாம் ஜோத்தரத்திலே கடைசியிலே ஞானத்தை தருவது எது என்று கேட்டால் அஞ்செழுத்து. பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு புனையாக இருப்பது அஞ்செழுத்து. சொற்றுனை வேதியம் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கையோட கற்றுனை கூட்டியோர் கடலில் பாய்ச்சின அற்றுணையாவது நமச்சிவாயவே என்கிறாரா அப்பர் சாமி. அந்த கடலை கட்டி போட்ட போது சேர்க்கடா சொல்றாரு, இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின் வருபவ கடலில் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செடுத்த அரசை இக்கடல் ஒருகள் மேல் ஏற்றிடலும் உடைக்க கொண்டுறார். எத்தனையோ கோடி காலமா ஆணவம் கண்மம் மாயையாகிய உம்மல கையிலே இருவினையாகிய பாசத்தினால் அறம்பாவின் அருங்கையிற்றால் கட்டி எத்தனையோ கோடி காலமா பரவிக்கடலிலே கிடக்கிற ஆன்மாவே அந்த பறவைக்கடல் இருந்து முத்தி என்கிற கரையில அஞ்செழுத்து சேர்க்கும்னு சொன்னா இந்த உருகடல்ல இந்த உருகல்லே அது திருநாவுக்கர சுவாமிய கரை சேர்க்கிறது ஆச்சரியமானது. கரை ஏற விட்ட கும்பனேருக்கு திருப்பாதிரி குடியூர்ல கரை ஏற விட்ட கும்பனே இருக்கு அப்ப சுவாமி கரை ஏற விட்ட இருவரை பாசமும் மலக்கலாத்தரையும் வருபவ கடலிலே மாக்கள் ஏறிட அருள்மை அஞ்செழுத்து பரவிப்பெருங்கடலையே நீந்த செய்வதாக இருக்கிற அஞ்செழுத்து இந்த ஊருகடலிலே திருநாகர சுவாமியை கரை சேர்க்கிறது ஆச்சரியம் பாடுறார். அது அப்படியே உருவகமா பாடுறாரு மாணிக்க வாசகர். அஞ்செழுத்தில் பொனை பிடித்து கடல் பொனை புரியுது தெப்பம் 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 கடலை கடக்கிறதுக்கு என்ன வேணும் தெப்பம் வேணும். அது தெப்பம் பரவிப்பெருங்கடலை கடக்கப்பதற்கு தெப்பமாக இருப்பது எது என்று கேட்டால் பஞ்சாட்சரம். சைவத்திலே ரொம்ப சொல்லணும் ஐயா, சைவத்திலே பஞ்சாட்சரமும் திருநீரும் ருத்ராட்சமும் மிகவும் முக்கியமானது. இந்த மூன்றும் சிவபெருமானுடைய மூன்று கண்களை போன்றது. பஞ்சாட்சரம் திருநீரு உருத்திராட்சம் மூணு சிவபெருமானுடைய மூன்று கண்களை போன்றது. அதனால பஞ்சாட்சர ஆணவ மலத்தை போக்கும், திருநீர் மாயாமலத்தை போக்கும், உருத்திராட்சம் கண்ணு மலத்தை போக்கும். மூன்றும் முறையாக ஆச்சாரியின் மூலமாக பெற்று அணிந்தார்னா கட்டாயம் மும்மலமும் போய்விடும். மும்மலம் போயிடுச்சுன்னா அப்புறம் சொல்ற. அதனால அதுல இந்த அஞ்செழுத்தை பற்றி இதுல சொல்றார். பதி அதி என்ன அஞ்செழுத்தேங்கிறார். விதி என்பது விதிப்படி உச்சரித்தல், விதிப்படி உச்சரித்தல். விதிப்படி என்று சொன்னால் ஆச்சாரியன் எப்படி உபதேசம் பண்ணினானோ அந்த உபதேசம் முறைப்படி அந்த மந்திரத்தை உச்சரித்தல். அது பஞ்சாட்சரம் பல வகையாக இருக்கும். அது பஞ்சாட்சரம் பல வகையில சமய தீட்சையில தூல பஞ்சாட்சரம், விசேட தீட்சையில சூக்கு பஞ்சாட்சரம், நிர்வாண தீட்சையில முத்தி பஞ்சாக்கரத்தை உபதேசிப்பார்கள். அப்படி உபதேசிக்கிற அந்த மந்திரத்தை ஆச்சாரியன் உபதேசப்படி நன்றாக அந்த மந்திரத்தை உச்சரிப்பது ஜெபம் பண்ணுவது. அது இயன்ற போதெல்லாம் ஜெபம் பண்ணலாம், நேரம் கிடைச்சப்பெல்லாம் ஜெபம் பண்ணலாம், நேரம் கிடைச்சப்பெல்லாம் ஜெபம் பண்ணலாம். அது மனசுலேயே இருந்து கொண்டு இருப்பது. அது சேர்க்கலாம் சொன்னால் கருத்தின் பயனா எடுத்தஞ்சு முன்னாள் அஞ்செழுத்து கருத்திலே இருக்கணும். அதனால பல பேர் துண்டுல போட்டு பஞ்சாட்சரத்தை எழுதி துண்டு போட்டு இடுப்பில் கட்டிட்டு அலையிறாங்க, பல பேர் கட்டிட்டு அலையிறாங்க இடுப்பில் சிவசிவா நமசிவாயா சிவாயனம்னு போட்டு அதை இடுப்புல கட்டிக்கிட்டு ரொம்ப பேர் அலையிறாங்க. அப்பதான் பக்தர்னு தெரியுமா. அப்படி போட்டு கொடுக்குறா இவங்களும் கட்டிக்கிட்டு அலையிறாங்க. பஞ்சாட்சரம் எங்க இருக்க வேணும்? பஞ்சாட்சரம் வேற இல்லை, சிவபெருமான் வேற இல்ல. சிவபெருமானே பஞ்சாட்சரம், பஞ்சாட்சரமே சிவபெருமான், பஞ்சாட்சர வடிவம் சிவபெருமான். அதனாலே அஞ்செழுத்தே வடிவாக கொண்டு நல்ல அம்பலத்தில் ஆடுகின்றால் அம்மை காண என்று கூட பாடியிருக்காரு பதஞ்சலி வியாக்கரவாத வகுப்போம். இந்த நான் எழுதின நூல்ல படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த நூல்களை ஏராளமான பல பெரியவங்க சொன்ன விஷயமெல்லாம் அதுக்குள்ள இருக்கும். அந்த ஒரு நூலை படிச்சா பல நூல்களை படிக்கிற ஞானம் தான். ஆகையினாலே இப்படி என் ஒன்பதாம் சூத்திரத்திலே அஞ்செழுத்தை பற்றி சொல்லும் போது அஞ்செழுத்து தான் பிறவி பெருங்கடலை நீந்த வைப்பது. அதே மாணிக்க வாசகர் தனியனின் பெரும் பிறவி பவ்வத்து தடந்திரையால் எற்றுண்டு. பெரும் பிறவி பவம்னா பெரு பிறவி கடல், பவம்னா கடல், பெரிய கடல் பிறவி கடல், பெரிய கடல் பெரிய பிறவி கடல் பெரிய கடல். தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து எவர் தடந்தரையால் எற்றுண்டு பற்று ஒன்றின்றி கனியினே துவர்வாயார் என்னும் காலார் கலக்குண்டு காமவார் சுரவின் வாய்ப்பட்டு. கடல்ல விழுந்துட்டான, நடுக்கடல்ல விழுந்த உடனே சொரா மீன் வாய பழந்து விட்டு வருதான், புயல் காத்து அல அடிச்சு தள்ளுதான். தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து எவர் தடந்தரையால் எற்றுண்டு பற்று ஒன்றின்றி கனியனே துவர்வாயார் என்னும் காலார் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உயுமாறு என்றன் எண்ணி. இப்படி நடுக்கடல விழுந்தவனுக்கு அலை அடிக்க புயல் அடிக்க சுறா மீன் விழுங்க வந்தா அவன் பிழைக்க வழி இருக்காதல்லவா, இருக்காதல்லாம். ஆனால் இவருக்கு திடீர நூறு தெப்பம் கிடைச்சதான். யாருக்கு? மாணிக்க வாசகர். தனியனேன் பெரும் பிறவி பவத்து எவர் தடந்திரையால் எற்றுண்டு பற்று ஒன்றின்றி கனியனே துவர்வாயார் என்னும் காலார் கலக்கொண்டு காமவார் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்று நெண்ணி அஞ்சலத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேரை முனைவனே முதல் அந்தம் இல்லாமல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க நேர்க்கே. இப்படி சாகும் தருவாயில இருந்தே அந்த வேளையில அஞ்சலுத்தாகிய தெப்பம் கிடைச்சது திடீரென்று. அந்த அஞ்சலுத்து தெப்பத்தை பிடிச்சேன் முத்தியாகிய கரையில சேர்த்து விட்டார் என்று சொல்கிறார் மாணிக்கவாசர். அதனால அஞ்செழுத்தை கட்டாயமா ஆச்சாரியின் மூலமாக உபதேசம் பெற்றுக் கொள்ள வரும். அஞ்செழுத்து உபதேசம் பெற்று எவம் பண்ணினானால் கட்டாயம் பரவி பெருங்கடலை நீந்தி விடுவார். அதனால இந்த அஞ்செழுத்தை பத்தி விதி என்ன அஞ்செழுத்து என்று ஒன்பதாம் சூத்திரத்தை முடிச்சு இப்ப பத்தாம் சூத்திரத்துக்கு வருகிறார்.